மோகமுள் இரண்டாவது பாகம் முதல் அத்தியாயத்தின் இரண்டாவது பகுதி. இத்தனை அன்பு முகங்களை காணாமல் தலையை எப்படி உள்ளுக்குள் இழுத்துக்கொள்கிறது? வண்டி தண்டவாளம் மாறிற்று. முகங்கள் மறைந்துவிட்டன. போனவுடன் பாட்டிக்கு கடிதம் எழுத வேண்டும். வந்தவுடனே எழுதியும் ஆயிற்று. சாம்பனுடனே பதிலும் எழுதிவிட்டான். இன்னும் கூட எழுதி கொண்டிருக்கிறான் சாம்பன். இவனுக்கு கடிதம் எழுதுவது சர்வசாதாரணம். வியாபாரி கடிதம் எழுதுவதும் பெறுவதும் தான் உயிர் அவர்களுக்கு. நமக்கு என்னமோ தேர் இழுக்கிற பாடாக இருக்கிறது. தபால் ஆபீஸுக்கு ஹைரோட்டுக்கு போக வேண்டும். ஒரு வருஷம் இந்த சிரமம் இல்லாமல் இருந்தது. மாம்பலத்தில் தபால் ஆபீஸ் கூப்பிட தூரம். நடந்து போகிறது சிரமம் இல்லை. சாலையோரத்தில் நிறைய தூங்கு மூஞ்சி மரங்கள். நிழலாட போய் வரலாம். திருவல்லிக்கேணியில் எப்படித்தான் நடக்கப் போகிறோமோ? சுள்ளென்று எதிர்வெயிலில் திணறிக்கொண்டே குளித்து கொண்டே நடக்க வேண்டும். நாளைக்கு எப்படியாவது சாம்பனுக்கு பதில் எழுதியாக வேண்டும். 15 நாள் முன்பு ஒரு கடிதம் எழுதிவிட்டு அதே சமாசாரத்தை முன்கடிதம் கிடைக்கவில்லையோ என்ற சந்தேகத்தில் மீண்டும் எழுதியிருக்கிறான். பாட்டி ரங்கண்ணாவின் மனைவி கும்பகோணத்து வீட்டை காலி செய்துவிட்டு கிராமத்தோடு போய்விட்டாளாம். கிராமத்தில் அவள் தமையன் பிள்ளைகள் இருக்கிறார்கள். வீட்டு வாடகை 25 ரூபாய் வரும். கிராமத்தில் செலவும் கிடையாது. அதனால் நீங்கள் பணம் அனுப்ப வேண்டியதில்லை என்று எழுதியிருக்கிறான் சாம்பன். திடீரென்று நிறுத்தினால் பாட்டி ஏதாவது நினைத்து கொண்டால்? ரங்கண்ணா இருந்தபோது பாட்டி இப்படியா இருந்தாள்? அவரே அவள் வாயை கிண்ட பயந்து கொண்டு அவள் கத்துவதற்கெல்லாம் பதில் பேசாமல் என்னை பார்த்து புன்னகை பூத்து கொண்டே உட்கார்ந்திருப்பார். பார்க்கிறவர்களுக்கெல்லாம் புருஷனுக்கு அடங்காத பெண் பிள்ளை என்றுதான் தோன்றும். காப்பியை சாப்பிட்டுட்டு பாடட்டுமே என்று ரங்கண்ணாவை அவள் நினைவுக்கு கொண்டு வருகிற அதட்டலையும் அதிகாரத்தையும் கேட்கும்போது யாருக்கும் சற்று நாடி ஒடுங்கத்தான் செய்யும். அந்த அதட்டல் இல்லாவிட்டால் ரங்கண்ணாவை பணம் கொடுக்காமலேயே கோழை கும்பிடு போட்டு ஏமாற்றி விடலாம். அந்த மாதிரி 2-3 சீடர்களும் அவருக்கு வந்துவிட்டு போய்விட்டார்கள். பாலூர் ராமு கூட அப்படி ஒரு கூழைப்பாட்டு பாடியவர்தான். சாகிற வரையில் ரங்கண்ணாவுக்கு அவரிடம் ஒரு தினசான கோபம் உண்டு. ராமுவின் பேச்சை எடுத்தாலே பாட்டிக்கு குரல் தானாக உயர்ந்துவிடும். பேச்சில் ஒரு கிண்டலும் நிஷ்டூரமும் கேட்கும். ஏதோ எப்படியாவது நன்னா இருக்கணும் என்று ஆசை கோரிவிட்டு வேறு பேச்சுக்கு போய்விடுவாள். இப்பேற்பட்ட பாட்டியா இப்படி மாறிவிட்டாள்? ரங்கண்ணா போன பிறகு பாட்டியின் குரல் பேச்சு எல்லாம் ஒடுங்கிவிட்டன. பிரமை பிடித்தார் போல 1 மாதம் உட்கார்ந்திருந்தாள். நான் இப்படி ஏமாந்து போவேன்னு நினைக்கலடா பாபு. நாத பிரம்ம கையால் எனக்கு கொள்ளி கிடைக்க போறதுன்னு நினைச்சுட்டே இருந்துட்டேன் இப்படி. அதற்கு மேல் அவளுக்கு பேச முடியவில்லை. பேசவில்லை. அடக்கிக் கொண்டு தலையை குனிந்து கொண்டு விட்டாள். 1 மாதத்திற்குள் அவள் உடம்பு பாதியாகிவிட்டது. உதவிக்காக யாரோ தூரத்து உறவு. இளம் வயதிலேயே குறைபட்டு போன ஒரு ஸ்திரீயை கொண்டு வைத்து கொண்டாள். அவளோடு அதை செய் இதை செய் என்று மிக மிக அவசியமாயிருந்தால் 1 வார்த்தை 2 வார்த்தை, வேறு பேச்சே கிடையாது. துக்கம் கேட்க வந்தவர்களிடம் இந்த மௌனத்தை தவிர வேறு ஒன்றும் பேசவில்லை. அந்த காலத்தில் அவள் அதட்டின அதட்டல் எல்லாம் ரங்கண்ணாவை கணவனாக பெற்றுவிட்ட கட்டுக்கடங்காத கர்வம்தானா? சாவில் அவர் முந்திக் கொண்டு விட்டார். தோல்வி அடைந்த அவமானத்திலும் துயரிலும் ஏங்கி ஒடுங்கிவிட்டாள் பாட்டி. இனிமேல் பணம் அனுப்ப வேண்டாம் என்று பாட்டிதான் சொன்னாளாம். 30 ரூபாய் ஒன்றும் பிரமாதம் இல்லை. ரங்கண்ணாவுக்கு கூட கடைசி 2 வருஷம்தான் இப்படி கொடுக்க முடிந்தது. என்னத்துக்குடா இந்த ஆடம்பரம்? பணம் சம்பாதிக்கிற பெருமையை தீர்த்துக்க இங்கேதானே இடம் பார்த்த என்று வழக்காடி விட்டுத்தான் ஒவ்வொரு தடவையும் வாங்கிக் கொள்வார் ரங்கண்ணா. பாட்டியும் வேண்டாம் என்று சொல்லியிருப்பாள். ஆனால் அவர் வீட்டை தவிர ஒன்றும் வைத்துவிட்டு போகவில்லை. மணி ஆர்டரில் மையில் கட்டை விரலை தோய்த்து அழுத்தி வாங்கி கொண்டுதான் வந்தாள். இப்போது தேவையில்லையாம். வீட்டு வாடகையை வைத்து கொண்டு கிராமத்தில் காலந்தள்ள முடியும். பாட்டிக்கு கடிதம் எழுதுவதாயிருந்தால் கிராமத்து விலாசத்திற்கு எழுதுமாறு எழுதியிருக்கிறான் சாம்பன். தெம்பு குறைந்து விட்டது. தனியாக இருக்க பயந்து கொண்டே பாட்டி ஊரோடு போய்விட்டாளாம். அங்கு மட்டும் எப்படி இருக்க முடியும்? தனிமை விட்டுவிடுமா என்ன? நேற்று நடந்தது போல் இருக்கிறது. ரங்கண்ணா போய் ஒரு வருஷம் ஒரு மாதம் ஆகிவிட்டதா? பாட்டிக்கு மட்டும் இல்லை, எனக்கு, சாம்பனுக்கு, எல்லோருக்கும் தனிமை வந்துவிட்டதே. கூடம் முழுவதும் கூட்டம். சீடர்களின் உறவினர்களும் வந்து குழுமியிருந்தார்கள். பாட்டி மடியில் ரங்கண்ணாவின் தலையை வைத்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறாள். நான் எப்படி பாடினேன்? முதல் நாள் சாயங்காலம் ரங்கண்ணா கம்மிய குரலில் சொன்னார், ஏ சுவாமி கீர்த்தனத்தை நிறுத்தாம பாடுங்கோடாப்பா. பாபு, சாம்பா, சண்முகம் எல்லாரும் தான். நினைவு தப்பியிருக்கேன்னு நிறுத்த வேண்டாம். இப்பவே சொல்லிவிட்டேன், நினைவு தப்பினாலும் உள்ள கேட்டுருக்கும். சாயங்காலம் ஆரம்பித்த பாட்டு ஓயவில்லை. மாறி மாறி பாடினோம். சண்முகம் பாடுகிற போது, இப்படி கிட்டக்கா வந்து பாடு என்றார். அருகே உட்கார்ந்து கொண்டான் அவன். பாடும்போது அவன் கையை எடுத்து மார்பில் வைத்து சற்று கண்ணை மூடிக்கொண்டிருந்தார். சாம்பன் பாடும்போதும் அப்படித்தான் உத்தரவு பிறந்தது. அவன் கையை எடுத்துக்கொண்டு அப்பாடா என்றார். நான் பாடும்போது அவர் கண்ணில் தாரை தாரையாக நீர் பெருகிற்று. பாட்டுக்காக இல்லை, என் மேலிருந்த எல்லையில்லாத பாசம். என் கையை எடுத்து மார்பெல்லாம் தடவிக்கொண்டார். என்னையே பார்த்த அந்த பார்வை, போயிட்டு வரட்டுமாடா குழந்த, கண்ணை தொடச்சுக்கோ, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கோ? இருக்கா? சரி, பாடு பாடு, நாளைக்கெல்லாம் இப்படி இம்சை பண்ண மாட்டேன், பாடு. சாப்பாட்டுக்கு ஒவ்வொருவராக எழுந்து போய் திரும்பி வந்து பாட்டை பிடித்து கொண்டு இன்னொருவரை அனுப்புவதும், இரவு முழுவதும் பாட்டு, அறாத பாட்டு. காலை 8 மணி மறுபடியும் கூடம் நிறைந்து விட்டது. அவ்வளவு கூட்டம், பாட்டு மட்டும் ஓயவில்லை. தம்புராவை காண்பித்தார் அண்ணா. அதை எடுத்து சுருதி சேர்த்து மீண்டும் பாட்டு. சண்முகமும் நானும் சேர்ந்து சாவேரி கீர்த்தனை பாடும்போது, அண்ணா இனிமே கேட்க மாட்டார்ரா, பாபு கேட்க மாட்டார்ரா, பாபு பாபு என்னடா செய்வேன் என்று வெதறிப்போய் கண்டம் கரகரக்க பாட்டி மடியிலிருந்த முகமும் முகமும் ஒன்றின. இப்படி விட்டுவிட்டு போய்விட மனசு வந்ததா? அவ்வளவுதான். பாட்டி ஒரு அவச்சத்தம் போடவில்லை. தம்புரா நின்று விட்டிருந்தது. மூளைக்கு மூளை விசும்பல், முனகல், விக்கல் எல்லாம் சேர்ந்து கடைசியில் அழுகையாக நீண்டது. அழும்போது கூட மரியாதையாக அடக்கி அடக்கி அழுததே அந்த கூட்டம். அவ்வளவு ஆட்சி உண்டு ரங்கண்ணாவுக்கு. 4-5 நாளுக்கு முன்னாலேயே பாபநாசத்திலிருந்து அப்பா, அம்மா, அக்கா எல்லாரும் வந்து பார்த்துவிட்டு போனார்கள். அப்பா மறுபடியும் வந்தார். பெரியவா இல்லாதுன்னு தெரியும், ஆனா கொஞ்சம் பாடி கேட்கணும் போல இருக்கு என்றார் ரங்கண்ணா. எனக்கு என்ன தெரியும் என்றார் அப்பா. தட்டப்படாது. அப்பா பதில் பேசவில்லை. 10 நிமிஷம் பாடினார். ஆஹா ஆஹா, ஐயா உங்களுக்கா தெரியாது, பாடினது 4 நாழி இருக்குமா? அதுக்குள்ள என் உடம்பெல்லாம் புல்லரிக்க அடிச்சு பிடித்தே. ஆ, பைரவிய இதுக்கு மேலே பாடுறதுக்கு இருக்கா என்ன? அப்புறம் பாடினா கணக்கு தான். கணக்குக்கு முடிவு ஏது? 2, 2, 4, 3, 4, 12 பெருக்கிண்டே போகலாம். இத்தனை நாளாக கேட்காம போயிட்டேனே. அப்பாவுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. என் பாட்டுக்கு இப்படி மாஞ்சு போயிட்டாரே, பரம சாது என்று வியந்து மாளவில்லை அவருக்கு. காலையிலிருந்து மாலை வரையில் தங்கிவிட்டு இருட்டுகிற நேரத்திற்குத்தான் அப்பா ஊருக்கு கிளம்பினார். வழக்கம்போல பஸ்ஸுக்கோ ரயிலுக்கோ அவரை ஏற்றிவிட போகவில்லை. கடைத்தெரு வரையில் போய்விட்டு திரும்பிவிட்டேன். திரும்பி வந்த பிறகு அப்பாவை பற்றியே அவர் 30 நிமிடம் பேசிக்கொண்டிருந்தார் ரங்கண்ணா. என்ன வயசு, எப்போ எழுந்திருப்பார், என்ன சாப்பிடுவார் எல்லாம். உங்கள் அப்பாவுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறீன்னு ரொம்ப குறை, முகத்தை பார்க்க முடியல. நான் என்னத்த சொல்கிறது, என் பேச்சை தட்ட மாட்டான். இதில் மட்டும் அவனை அசைக்க முடியல. என்ன நினைச்சுட்டுருக்கானோ? மூர்க பிடிவாதம் பண்ணுறவனாவும் தெரியல. அவன் போக்குப்படி விட்டுடுங்கோன்னு சொல்லிவிட்டேன். நீ என்ன புத்திசாலி இல்லையா? இத்தனை பேர் சொல்லி கேட்கலன்னா ஏதாவது இருக்கும். அவனவனுக்கு விவேகம் இல்லையோ என்று ரங்கண்ணா கனிய கனிய சொன்னது, யார் இப்படி நமக்கு கிடைக்கப் போகிறார்கள்? அவர் சொல்லிக் கொடுத்த சங்கீதம், விவேகம் எல்லாம் சேர்ந்து அப்பாவிடம் சொன்ன இந்த வார்த்தை ஒன்றுக்கு ஈடாகுமோ என்னவோ? இவ்வளவு கவலையுடன் காத்து வந்த இமை போய்விட்டதே. அதற்கு பிறகு அப்பாவோ அம்மாவோ கல்யாணத்தை பற்றி பேச்சே எடுக்கவில்லை. அடியோடு அந்த பேச்சு நின்றுவிட்டது. நான் இன்று தனியாக ஒரு வருஷமாக மதராஸில் இஷ்டப்படி இருப்பதற்கும் இந்த ரங்கண்ணாதானே காரணம். எனக்கு எல்லாம் ரங்கண்ணாதான். அவர் போன பிறகு கும்பகோணத்தில் என்ன வேலை? அப்படியும் ஒரு மாதம் இருந்துதானே பார்த்தோம், முடியவில்லையே. அவர் வாழ்ந்த வீட்டுக்குள் போன போதெல்லாம் நிர்கதியாக விட்டுவிட்ட ஒரு பயம் எத்தனை நாள் சூழ்ந்து கொண்டிருந்தது. வாசல் கதவை திறந்த உடனேயே இடைகழியில் சூன்யம். கையை மேலே தூக்கி தூக்கி இறக்கி கண்ணை மூடி நாதத்தில் லயித்திருந்த அந்த உருவம் இல்லை. முதல் வரவேற்பே சூன்யம். உள்ளே போனால் அவருடைய தம்புரா, இளம் கைம்பெண்ணை போல துக்கத்தின் அதிர்ச்சியில் அவமானத்தில் தலைகாட்ட நாணி உரைக்குள் புதைந்து கிடக்கிறது. அதற்கு உயிர் கொடுக்க அவர் ஸ்பரிசத்திற்குத்தான் முடியும். சுருதி சுத்தமான கற்பு நிலையில் அதை வைத்து போற்று ஆராதிக்க அவரால் தான் முடிந்தது. சோகப்படுவது எவ்வளவு அவமானமான நிலை! அதற்கப்பால் முதிய விதவை பாலம்மாளை அன்று நந்தமங்கலத்தில் பார்த்த மாதிரி நார்மடி புடவை முண்டனம் செய்த தலையையும் உடலையும் ஒட்டியும் ஒட்டாமல் மறைத்திருந்தது. பாட்டி ஒல்லி காலிறங்கின புடவை அவள் வயதில் பற்றுக்கொண்டு உடலில் படிந்திருந்தது. இந்த நார்மடி அந்த உடலை தொடக்கோசுவது போல, பழகுவதற்கு முன்னால் தயங்குவது போல முடமுடவென்று ஒட்டாமல் தயங்கிக் கொண்டிருந்தது. கண்ணெல்லாம் குழி விழுந்து விட்டது, கருவட்டம் கட்டிவிட்டது, உடல் கிழிந்த நாராக துவண்டு இழைத்து விட்டது. தனிமையும் வெட்கமும் அவளை கொஞ்சம் கொஞ்சமாக தின்று கொண்டிருந்தன. பொழுது விடிந்தால் இதை பார்க்க முடியவில்லை. கொல்லையில் போனால் ரங்கண்ணா நிற்கிறார் போலிருக்கிறது. வாழை இலையில் டப் டப் என்று விழும் நீர் சொட்டை கேட்டுக்கொண்டு நிற்பார். கீழே ஊறும் நத்தையை பார்த்து நிற்பார். எறும்புச்சாரியை புன்னகையுடன் பார்த்து நிற்பார். அணில் கிணிக்கிணிக்கென்று வாளை தூக்கி கத்தும் போது, பிரமாத சவுலா இருக்கே இன்னைக்கு என்று சபாஷ் போடுவார். அண்ணா, இதெல்லாம் இந்த மதராஸில் மாட்டிக்கொண்டு போய்விடும் போலிருக்கிறதே எனக்கு. அண்ணா இல்லாத வேதனை தாங்காமல் தானே மதராஸை பார்க்க ஓடி வந்தேன். அப்பாவின் திருப்திக்காக ஒரு கச்சேரி கூட செய்தாகிவிட்டது பாபநாசத்தில். அண்ணாவின் திருப்திக்காக அப்புறம் கச்சேரி என்ற நினைப்பையே ஒழித்தாயிற்று. மதராஸ் போகிறேன் என்றதும் அப்பாவுக்கு கவலை வந்துவிட்டது. எதுக்கு மதராஸுக்கு? கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன். அண்ணா போனதிலிருந்து மனசு சரியா இல்லை. அப்பா பதிலே பேசவில்லை. நானாகத்தான் கோயிலில் ஒரு வெள்ளிக்கிழமை என்று ஏற்பாடு செய்து கச்சேரி செய்தேன். மிருதங்கம் வாசித்த சாமிக்கண்ணு பிள்ளை நாலு வார்த்தை வாழ்த்தியும் விட்டார். அப்பா அன்று இரவு வெகுநேரம் தூங்கவில்லை. மேலே எங்கெங்கே கச்சேரிகள் எப்படி எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு மணி நேரம் பேசிவிட்டுத்தான் ஓய்ந்தார். மேலே கச்சேரிகள் ஒன்றும் இல்லை. அதற்குள் மதராஸ் பயணம் தீர்மானமாகிவிட்டது. அண்ணா சொன்னது முற்றிலும் வேறு. அவர் சாக கிடந்தது 9 நாள். முதல் நாளே சொன்னார், இந்த தடவை நிச்சயம் புறப்பட்டுடுவேன் என்று ஆரம்பித்து சொல்ல வேண்டும் என்று நினைத்ததையெல்லாம் சொல்லிவிட்டார். அதற்கு நடுவில் சொன்னதுதான் எனக்கும், சாம்பனும் சண்முகமும் கச்சேரிக்கு தயார் பண்ணிக்கட்டும், வயத்தை கழுவியாகணும். ஆனால் அவளுக்கும் அப்படித்தான் சம்பாதிக்கணும்னு இல்லை, அப்படி ஆசையாக இருந்ததுன்னா செஞ்சுக்கட்டும். உனக்கு படிப்பு இருக்கு, இப்படி கச்சேரி கச்சேரின்னு பறக்கிறதுக்கு ஆயிடலை. நிறைவு கூடமாக வித்தையை சம்பாதிச்சுட்டு ஆரம்பித்தா தேவையில்லைன்னு தோன்றது. பிஞ்சில் பழுக்க வேண்டாமேங்கிறதுக்காக சொல்கிறேன். வேற என்ன, எள்ளோடு எலிப்புழுக்கையும் எண்ணெய்க்கு காயறா போல அரைகுறைகள் வெந்தது வேகாதது எல்லாம் ஜவ்வாது பொட்டையிட்டுண்டு சாரப்பாம்பு மாதிரி ஒரு ஜரிகம் அடிப்பை கழுத்தில் போட்டுண்டு கச்சேரி கச்சேரின்னு கிளம்பி விட்டது. கேட்பானே, பாம்பு பிடாரன் கத்தரா போல இருக்கும். அதெல்லாம் வேண்டாம்னு சொல்கிறேன். புரியறதோ? தண்ணியில் இறங்காமல் எப்படி நீஞ்சறதுன்னு பல பேர் புத்திய கலப்பா. அதையெல்லாம் கேட்டால் தளர்ந்து போயிடப்படாது. அந்தரங்கமாக கேட்டால் உனக்கு கச்சேரியே வேண்டாம்னு சொல்லுவேன். ஆத்ம ஆனந்தத்துக்கு ஏற்பட்ட வித்தை, விலை பேசுகிற வித்தை இல்லை. தானே அனுபவிச்சு அனுபவிச்சு நாலு நல்ல சிஷ்யனாக பார்த்து கடைசியில் அவன் தோளுக்கு எல்லாத்தையும் மாற்றி விட்டு போகிறது தான் உத்தமமான காரியம். இதை தொழிலாக வச்சுண்டா நாம் சேவகம் பண்ணுறது மாத்திரம் இல்லை, கேட்குற எஜமான் போக்குக்கு நம்ம வித்தையையும் மாற்றிக்கணும். ஞானத்தை எதுக்காக சம்பாதிக்கிறது? ஞானசூன்யங்கள் சொல்கிறபடி ஆடுறதுக்கா? சத்தியத்தை எதுக்காக தெரிஞ்சுக்கிறது? பயமில்லாமல் பொய் சொல்கிறதுக்கா? ஏண்டாப்பா, என்னடா அது ஆசையிலெல்லாம் மண்ணை அள்ளி போடுறானேன்னு வருத்தப்படுறியோ? நீ கச்சேரி பண்ணுறத வாண்டாம்னு சொல்ல மனசு வரல, அவசரப்பட வாண்டாம்னு தான் சொல்கிறேன். நம்ம ஆத்மா ஆனந்தப்படுறதுக்காக ஏற்பட்ட சாமானை யாராவது அம்பலத்தில் காமிச்சு பிச்சை வாங்குவானோ? எனக்கு புரிய மாட்டேங்கிறது. சிறுசுகள் ஆசையை கெடுக்கிறதும் நியாயம் இல்லை, அதுக்காகத்தான் அவசரப்பட வேண்டாம்னு சொன்னேன். இப்படி சுற்றி சுற்றி வந்தார் அண்ணா. சரிண்ணா, நீ இப்போ பாடினாலே ஒரு பய ஈடாக நிற்க மாட்டாண்டா. ஆனாலும் இது கூட போகாது, கிளம்பினா சிம்மம் மாதிரி கிளம்பணும். அது வரைக்கும் ஆடு மாதிரி பயந்துண்டு தான் இருக்கணும். அண்ணாவுக்கு பேசக்கூட முடியவில்லை. ஆனால் பேசுகிற ஆசையோ சும்மா விடமாட்டேன் என்கிறது. அண்ணாவின் பேச்சுக்கு இணை ஏது? பாட்டில் மாத்திரமா கலைஞரவர்? ஒரு வருஷம் எப்படி அண்ணா இல்லாமல் கழித்தோம்? அப்பாவுக்கு நானும் கூட இல்லை என்ற குறை. ஆனால் பாபநாசத்தில் உட்கார்ந்து கொண்டு என்ன செய்கிறது? அட, இங்கே சுவர் கோழி கத்துகிறது. மாம்பழத்தில்தான் மரம் பச்சை கண்ணில் படுகிறது, அங்குதான் சுவர்கோழி கேட்டுக்கொண்டிருந்தது. இந்த திருவல்லிக்கேணியில் கூடவா? சுவர்கோழிக்கு சுவர் போதாதா, மரம்தானா வேண்டும்? நம் மாதிரியா? எங்காவது சின்ன இடுக்கு இருந்தால் போதும். குடியிருந்த இடத்தில் மரம் வேண்டும், பச்சை வேண்டும், காற்று வேண்டும், இயற்கை காட்சி வேண்டும் என்று இதுவா எங்க போகிறது? எங்காவது கொஞ்சம் இருள், சிறிது இடம், உட்கார்ந்து ஒத்துவோத. மாம்பழத்து அறையிலும் இது கேட்காத நேரமில்லை. பதில் கூட உற்று கேட்டால் காதில் விழும். அங்கேயே இருந்திருக்கலாம். ஆனால் அங்கு ஒரே ஒரு டியூஷன் தானே, மீதி இரண்டும் இங்கே இருக்கிறது. தம்புச்செட்டி தெருவில் வேலை, பஸ்ஸும் இங்கிருந்து அதிகம். ஆஃபீஸுக்கு போவது சிரமமல்ல. அதுவும் வேலை பண்ணி வைத்தவர் பெல்ஸ் ரோடில் இருக்கிறார். அவரும் அவ்வளவு வற்புறுத்தி அழைத்ததனால் வந்திருக்கிறோம். அவர் குழந்தைக்கு 12. ஆனால் ஞானமோ அதை பெறுகிற சுருக்கோ, ஓ ஆச்சரியமான புத்தி! இயற்கையாகவே குரல் சுருதியில் போய் கவ்விகிறது. இந்த ஆண்கள் சுருதி இருப்பதையும் மறந்து விட்டார்களா? பெண்களுக்கு எப்படி அனாயாசமாக சுருதி ஞானம் ஏற்பட்டு விடுகிறது? ஞானமா இல்லை குரல் வாய்க்கிற இயல்பா? பெண்மையிடம் சுருதி ஏன் இவ்வளவு பாரபட்சம் காட்டுகிறது? ஆனால் பெண்கள் கூட வர வர விலகிக்கொண்டே போகிறார்கள். சமத்துவம் கேட்கிற போராட்டத்தின் முதல் கட்டம் போலிருக்கிறது. ஆண்களோடு சேர்ந்து சேர்ந்து போட்டி போட்டு போட்டு இவர்களுக்கும் ஆண் தன்மை வந்துவிட்டதோ என்னவோ. அரும்பு மீசையும் வீச்சு நடையுமாக போகிற பெண்களை பார்க்கும்போது இது என்ன இழவு? பெண்மைக்கும் சுருதிக்கும் எவ்வளவு நகைச்சதை உறவு! அதனால்தான் பெண்மையோடு அதுவும் போய்கொண்டிருக்கிறதோ என்னவோ. என்னமோ, இந்த பெண் இந்த நஷ்டத்தில் கலந்து விடாமல் பத்திரமாக இருக்கிறதே, அதை சொல்லு. அவளுடைய அப்பாவுக்கு அவளை என்னமோ சரஸ்வதியாகவே ஆக்கிவிட வேண்டும் என்று ஆசை. இது என்ன சார் கஷ்டம்? எதுக்காக இப்படி ஊர் ஊரா அலையணும்? ஒரு வேலையை பார்த்துக்கொள்ளுங்கள். ஆஃபீஸுக்கு போயிட்டு வர்றது, காற்றாட 1 மணி இழைப்பாகிறது, அப்புறம் இங்கே வந்து 1 மணி நேரம் பத்மாவுக்கு சொல்லிக் கொடுங்கள் போறோம். வேணுமானால் வேறு ஏதாவது ஒரு டியூஷன் மேலே வைத்துக் கொள்ளுங்கள். நானா? வேலை பார்க்கறதா? 27 28 வயசுக்கு பிறகு யார் தருகிறார்கள்? அவர் விடவில்லை. ஒரு அளவுக்கு சுயநலம்தான், பெண்ணுக்கு கருத்தாக சொல்லிக் கொடுக்க வேண்டுமே. எனக்கென்ன, நல்ல பாத்திரமா இருந்தால் தெரிந்ததை சொல்லிக் கொடுக்க வேண்டியது. வஞ்சனையா பயமா? அவருக்கு என்னமோ ஏதாவது செய்து இவனை தனது படுத்தி கொண்டு விட வேண்டும் என்று தீர்மானம். மனுஷன் வெகுளி. வெளிப்படையாக இதை சொல்லிவிட்டார். என்னிடம் மனுவை எழுதி வாங்கி தானே கொண்டு கொடுத்து, அப்புறம் நேராக அழைத்து கொண்டு போய் அறிமுகப்படுத்தி வேலையையும் வாங்கி கொடுத்து 22 நாள் ஆகிவிட்டது. படியும் சம்பளமுமாக 207 ரூபாய் என்று கம்பெனிக்காரன் போட்டதே இவருக்காக. இல்லாவிட்டால் 150 தாண்டிராது. இன்சூரன்ஸ் கம்பெனி தான், ஆனால் ஏஜெண்டாக அலைந்து அலைந்து நீலுப்பாட்டியின் பிள்ளையைப் போல நடக்க வேண்டியதில்லை. ஆஃபீஸிலேயே வேலை. விளம்பரங்கள் பத்திரிகைகளுக்கு கொடுத்து ஜனங்களை பிடிக்க வலைவீசும் வாசகங்கள் எழுதி நல்ல வேடிக்கை. கற்பனை இப்படி போகப் போகிறது என்று யாராவது கனவில் நினைத்தார்களோ? சூட்டும் கழுத்து பட்டையும் கட்டிக்கொண்டு இதென்ன வேஷம்? கணைக்கால் துடை எங்கு பார்த்தாலும் வேர்வை, முதுகில் வேர்வை. சவ்வாது பொட்டும் சாரை பாம்பு சரிகை மடிப்பும் அண்ணாவை உறுத்தினவே. அவர் என்னை வந்து பார்த்தால், என்னடா பாபு இது எத்தனை நாளா? சட்டை பூட்ஸு பேஷ் பேஷ், தேவலையப்பா நீ. யாரோ மாதிரி இருந்தது, நீதானா? பலே பலே. யார் நீ எங்க உள்ள? இதை பாரு, இது யாரு? அடையாளம் தெரியறதா? தெரிஞ்சுதா? இப்படியே கச்சேரி கூட பண்ணலாம். 4 பேர் இப்படி கிளம்பினா மற்ற அஜங்களும் ஆளுக்கு ஒரு சட்டையும் கோட்டையும் தானா மாட்டின்னு கிளம்பிடும். இந்த ஆட்டு கும்பல் சங்கீதத்துல ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அண்ணா இப்படி நெடுக பேசிக்கொண்டே இருப்பார். இன்று ஏகப்பட்ட நட்சத்திரமாய் இருக்கிறது வானம் முழுவதும். மதராஸ் வானம் பைத்தியக்கார வானம். திடீரென்று ஒரு மழை, இந்த தெருவில் மழை, அந்த தெருவில் வெயில், அல்லது வெறும் மப்பு. நேற்று முந்தா நாளும் பிசு பிசு வென்று தூறிக்கொண்டிருந்தது. திடீரென்று இன்று மத்தியானத்திலிருந்து சுள்ளென்று வெயில். முந்தா நாள் அறையில் பெட்டி படுக்கைகள் இறக்கும் போது நல்ல தூற்றல். இன்று ஒரே விளக்காக அள்ளி வீசி இருக்கிறது. ரங்கண்ணாவும் நட்சத்திரமாக ஆகி இந்த மௌன பிரகாசத்தில் ஒரு ஒளித்துளியாக எங்கேயாவது ஒளிர்கிறாரோ என்னவோ. என்ன கம்பீரமான முகம்! சிம்மத்தின் சாயை, சிம்மத்தின் ஆட்சி. அப்பாவிற்கு குருவாக வந்த ராஜு கூட ஏதாவது ஒரு மூலையில் நட்சத்திரமாக மாறியிருக்கிறாரோ என்னவோ. உலகத்தாய் அணியும் புடவையின் இந்த பூக்களில் ஒரு பூவாக ராஜுவும் மலர்ந்திருக்கிறாரோ? இந்த மாதிரி யாரோ சொல்லியிருக்கிறார்கள். பட்டுக்கரு நீலப்புடவை பதித்த நல்வைரம், நட்ட நடுநிசியில் தெரியும் நட்சத்திரங்களடி. என்னை பார்த்து இந்த உலகத்து அம்மா சிரிக்கவா போகிறாள்? அவளுக்கு தெரியாதா இந்த சிறு உள்ளத்தின் வேதனைகள்? அவள் அவள் என்று ஏன் சொல்லுகிறோம்? எல்லாவற்றிலும் உள்ள பெரும் சக்திகளுக்கு, கடவுளுக்கு எதற்காக இந்த பொம்மநாட்டி வேஷம் கொடுத்திருக்கிறார்கள்? பாபு அயர்ந்து விட்டான். திடீரென்று கால் ஓங்கி தரையில் அடித்தது. விழித்து கொண்டான். ஒன்றுமில்லை. கால் புரண்டதோ என்னவோ. மறுபடியும் கண்ணை மூடிக்கொண்டான். ஓ என்று வாசலில் சத்தம் கேட்டது. மா என்று கன்னத்தில் அறைகிறார் போல ஒரு கூப்பாடு. அம்மா! இந்த பால்காரர்களுக்கு எவ்வளவு பெரிய தொண்டை! எழுந்து பார்த்தபோது ஓங்கோல் பசுமாடு ஒன்று கட்டி நின்றிருந்தது. பக்கத்தில் ஒரு வைக்கோலும் பஞ்சும் அடைத்த கன்று. அதை திரும்பி கூட பார்க்கவில்லை பசு. எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்வது போல தெற்கே பார்த்து கொண்டு நின்றது. எதிர்த்த வீட்டில் ஒரு எருமை மாட்டுக்கு துவரம் பொட்டை காட்டிக் கொண்டிருந்தான் ஒரு பையன். வேறொருவன் கறந்து கொண்டிருந்தான். மாட்டுக்காரன் ஆழாக்கை வைத்து கொண்டு இடது கையால் தலையை சொரிந்து கொண்டிருந்தான். மப்பும் மந்தாரமுமாயிருந்தது வானம். ரிக்ஷாவில் யாரோ ஒரு பெண் வண்ணான் மடியிலிருந்து எடுத்த பூ போட்ட வெள்ளை வாயிலை உடுத்தி கொண்டு வடக்கு பக்கமாக போய்க் கொண்டிருந்தாள். உப்புக்காரன் தள்ளுவண்டியில் உப்பை தள்ளிக்கொண்டு கூவிக்கொண்டிருந்தான். இவன்தானா? நேற்று ஆளை பார்க்கவில்லை. கூவல்தான் கேட்டது. குரலை கேட்டபோது ஒப்பின கழுத்தாக இருக்கும் போல மனதில் ஒரு படம். ஆனால் அப்படி இல்லை. கழுத்து சாதாரண கழுத்து. நினைத்தது போல உயரமாக, வாட்டமாக, சற்று கூணலாக இல்லை. ஒல்லிதான். கழுத்து கூட சாதாரண கழுத்துதான். இவனுக்கா இவ்வளவு பெரிய தொண்டை? மதராஸில் காலை வேளை அழகாகத்தான் இருக்கிறது. அதுவும் மப்பும் மந்தாரமுமாக இருந்தால் இன்னும் அழகு. காக்கை ஒன்று ஜன்னல் கதவின் மேல் உட்கார்ந்து கண்ணை சாய்த்து சாய்த்து அவனை பார்த்து கொண்டே கத்திற்று. திடீரென்று பறந்து போய் எதிர்வீட்டு மொட்டை மாடி கட்டையில் உட்கார்ந்து கீழே பார்த்து கொண்டிருந்தது. நாலு பக்கமும் பார்த்தது. சட்டென பறந்து தெருவில் நடந்து கொண்டிருந்த யார் தலையிலோ அகல மூங்கில் தட்டில் பரப்பி இருந்த துணியை அலகால் தூக்கி எடுத்து பறந்து கீழே நழுவ விட்டு மறுபடியும் மொட்டை மாடிக்கு பறந்து போயிற்று.
தா சு, காக்கா துணியை புடுங்கிடுச்சியா? தெரியல உனக்கு?
இடியாப்பக்காரன் கீழே கிடந்த தட்டை மூடி துணியை எடுத்து உதறி மறுபடியும் இடியாப்பம் என்று கத்திக்கொண்டே நடந்தான். பர் பர் என்று ஊதின பலூனை தேய்த்து கொண்டே போனான் ஒரு அரைக்கால் சட்டை. உடம்பெல்லாம் பலூன், தலையெல்லாமே பலூன். இந்த விடியற்காலையில் யார் பலூன் வாங்கப் போகிறார்கள்? கூப்பிட்டாவது சொல்லலாம். எதற்காக இப்படி அலைகிறான்? எப்பொழுது வந்தான்? அதற்குள் எல்லாவற்றையும் ஊதிக்கொண்டு புறப்படுவதென்றால்? பாபு ஜன்னலை விட்டு நகர்ந்து பல் பசையையும் பிரஷையும் துண்டையும் எடுத்துக்கொண்டான். பசை கம் என்று மணத்தது. மேன்லாட்டு மனம். நான் எப்படி மாறிவிட்டேன்! கருகப்பட்டை பல்பொடி, அதே மாதிரி வீட்டில் செய்த சாக்கு கட்டியும் படிக்கிராமமும் கிராம்பும் போட்டு இடித்த பல்பொடி. இதை தவிர வேறு ஒன்றும் தொட்டது கூட இல்லை. ஒரு மாசமாக பசை, ஒரு சிவப்பு பிரஷ்ஷு. சாம்பன் எழுதிய கடிதமும் ராஜம் எழுதிய கடிதமும் பதில் போடு பதில் போடு என்று சொல்வது போல புத்தக அடுக்கிலிருந்து நீட்டிக்கொண்டிருக்கின்றன. இன்று சாம்பனுக்கு எப்படியாவது எழுதிவிட வேண்டும். ராஜத்திற்கு இரண்டு நாள் கழித்து எழுதலாம். டெல்லியில் இப்போது வெகு சுகமாக இருக்கிறதாம். சங்கீதம் இப்போது எங்கே இருக்கிறது என்று எழுதி விசாரித்திருக்கிறான். அவனுக்கு எல்லாம் விவரமாக எழுத வேண்டும். 8:30 சுமாருக்கு வானம் அப்பு தெளிந்து வெயில் உரைக்க ஆரம்பித்து விட்டது. கால் சட்டையும் கோட்டையும் மாட்டிக்கொண்டு கிளம்பினான் பாபு. இன்னும் கூட இந்த சட்டையும் கோட்டும் உடம்போடு ஒட்டவில்லை. ஷோரூமின் கண்ணாடிகளில் நடந்து கொண்டே பார்க்கும்போது ஒட்டினாற்போல, ஏன் சற்று பார்க்கும்படியாக கூட இருந்தது. ஆஃபீஸில் சுமார் 100 குமாஸ்தாக்கள் இருந்த பெரிய ஹாலில் நடந்து ஒதுக்குப்புறமாக இருந்த தன் அறைக்குள் நுழைந்தான் பாபு. இன்னும் விளம்பர மேனேஜர் வரவில்லை. சித்திரக்காரர் மட்டும் உட்கார்ந்து அமெரிக்க பத்திரிகை ஒன்றின் விளம்பரத்தை பார்த்து கொண்டிருந்தார். எப்படி காப்பி அடிக்கலாம், எப்படி அங்கும் இங்கும் மாற்றலாம் என்று திட்டம் செய்கிறார் போல் இருக்கிறது. குட் மார்னிங் சார் என்று வரவேற்றார் அவர். என்ன செய்தி? நல்ல செய்தி பாருங்க சார். எப்படி எப்படியெல்லாம் ஒரு ஐடியாவை சொல்கிறான் பாருங்க சார். இதை பாருங்க, இந்த கலரை ஏன் மங்க விட்டுருக்கான்? ஐடியா புரியுதா? அதாவது, பாபுவுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னமோ சொல்லிக்கொண்டிருந்தார் அவர். நட்ட நடுநிசையில் தெரியும் நட்சத்திரங்களடி என்ற பாட்டை விளம்பரத்தில் புகுத்த முடியுமோ? புகுத்துவது நியாயமா? பெரிய கவியை இப்படி வியாபார சந்தியில் நிறுத்தலாமோ? என்ன சார், புரியுதா? புரியறாப்புல இருக்கு, மறுபடியும் சொல்லுங்க. அரை மணி நேரம் அவர் என்னமோ சொல்லிக் கொண்டிருந்தார். ஆமாம் ஆமாம் என்று தலையாட்டி கொண்டே இருந்தான் அவன். வார்த்தைகள் மட்டும் காதில் விழுந்தன. வியாபார விளம்பரத்திற்கு இந்த நல்ல கவிதையா உபயோகிக்க வேண்டும் என்ற நீச புத்தி எனக்கு ஏன் தோன்றிற்று? ஒரு சமயம் அந்த பாட்டு அந்த 4 பேர் கண்ணில் படலாம் என்றா? சார் என்று தள்ளுக்கதவை தள்ளி நின்றான் சேவகன். என்னப்பா? உங்களை யாரோ பார்க்கணுமா சார், கீழே வந்திருக்காங்க. யாரு என்றான் பாபு. அப்பாவோ? ராஜமா இருக்குமோ? சங்குவோ? யாரோ அம்மா. சித்திரக்காரர் நிமிர்ந்து பார்த்தார். அம்மாவா? யாராம்மா? யாராம்? வர சொல்கிறாங்க, பேர் கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க, வயசானவங்க. பாபு ஒன்றும் புரியாமல் கீழே இறங்கி விசிட்டர் அறைக்கு போனான். யார் அது? யாரு? யமுனாவா? யமுனாவா இது? நீ? மோகமுள். 2 பாகம், 1 அத்தியாயத்தின் 2 பகுதி முடிந்தது.